الحمد لله رب العالمين والعاقبة للمتقين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيقول الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு தக்வாவுடன் வாழுமாறு உங்களில் எனக்கும் உங்களுக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் கடமைகளை நிறைவேற்றுகிற மார்க்கம். நமக்கு தரப்பட்டிருக்கிற எந்த மார்க்க சட்டங்களை எடுத்து பார்த்தாலும் அது ஒன்றோ அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்குரியதாக இருக்கும், அல்லது மற்ற படைப்புகளுடைய கடமைகளை நிறைவேற்றுவதாக இருக்கும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபா கூட்டத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள். பெரும்பாவங்கள் எல்லாம் மிக பெரும் பாவங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டாமா? மூன்று பாவங்களை எல்லோருக்கும் தெரியும், ஒன்றாவது காலம் பாவத்தை இரண்டாவது வழக்கம் கொள்வான் இதை பெற்றோர்களுக்கு துன்பம் கொடுப்பது, மூன்றாவது பொய் சாட்சி சொல்வது என்று சொன்னார். மற்ற பாவங்களை விட இந்த மூன்று பாவங்கள் கொடிய பாவங்கள். முதலாவது பாவத்தை பொறுத்தவரை நாம் அந்த பாவத்தை செய்வதும் இல்லை, செய்ய நினைப்பதும் இல்லை, நம்முடைய பரம்பரையிலும் அந்த பாவம் வந்துவிடக்கூடாது என்ற ஒரு ஆசை பயம் எல்லோருக்கும் இருக்கு. இந்த இரண்டாவது பாவத்தை பொறுத்தவரையில் நாம் இந்த பாவத்திலிருந்து எத்தனை பேர்கள் தப்பி இருக்கிறோம் என்று யோசித்தால் மிக குறைவானவர்கள் தான் இந்த பாவத்திலிருந்து தப்பி கொடுக்கிறார்கள். பெற்றோர்களுக்கு துன்பம் கொடுக்கும், தாய் தகப்பன் துன்பம், எல்லோருக்கும் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அல்லது இருந்திருக்கிறார்கள். மனைவி இல்லாதவர்கள் பலர் இருப்போம், பிள்ளைகள் இல்லாதவர்கள் இருப்போம், ஆனால் தாய் தாப்பம் இல்லாதவர்கள் என்று யாரும் இல்லை. அன்பான சகோதரர்களே, அநேகமானவர்கள் அவர்கள் நினைக்கிறார்கள் தாய் தகப்பன் என்றால் அவர்கள் நமக்கு சம்பாதித்து தருபவர்கள், நமக்கு சாப்பாட்டை தயார் செய்து சாப்பிட தருபவர்கள், இதுதான் அவர்களுடைய கடமை, அதை அவர்கள் சரியாக செய்ய வேண்டும் என்பதுதான் பலருடையவும் பார்வையாக இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, பல குடும்பங்களில் நாம் ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடிய நிகழ்வுகள், கண்ணீர் வடிக்க வேண்டிய நிகழ்வுகள், எப்படி எப்படியெல்லாம் பெற்றோர்கள் தாய் தகப்பன் புறக்கணிக்கப்படுகிறார்கள். பெற்றோர்களை துன்புறுத்துவது என்றால் நம்முடைய எண்ணத்தில் வருவது அவர்களை அடிப்பது, அவர்களை வீட்டிலிருந்து வெளியில் போடுவது, ஏசுவது, உழைப்பது, இதுதான் அவர்களை துன்புறுத்துவது என்று நாம் நினைக்கிறோம். உண்மையான சகோதரர்களே, மார்க்கம் சொல்லக்கூடிய துன்புறுத்தல் என்பது என்ன, அதை எப்படி சஹாபாக்கள் உலமாக்கள் விளங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த ஹுத்பாவில் புரிந்து கொள்ளலாம்.
இந்த விடயங்களை நாம் மற்றவர்களை நினைக்காமல், இது அவருக்கு போன இருந்திருக்கு, மகான் இருந்திருக்க வேண்டும், இதுக்கு இன்னார் இருந்திருக்க வேண்டும் என்று நாம் யோசிக்காமல், நம் ஒவ்வொருவரும் நம்முடைய பெற்றோர்களுக்குரிய கடமையை நாம் செய்திருக்கிறோமா, நாம் இந்த தவறை செய்கிறோமா என்பதை நாம் ஒரு தடவை யோசித்து பார்ப்போம். இப்போ அப்பா ரவி எல்லாம் சொன்னவர்கள் பெற்றோர்களை துன்புறுத்தல் என்ற அந்த வார்த்தைக்கு அவர்கள் செய்யக்கூடிய, அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கத்தை பார்த்தேன். சொல்கிறார்கள், ஒருவர் ஒரு மகன் அல்லது மகள் தன்னுடைய தகப்பனுக்கு முன்னால் ஒரு விடவையை உதறுகிறார். அந்த பிடவையிலிருந்து வருகிற பூசு தகப்பனை நோக்கி செல்கிறது, தகப்பன் பக்கம் செல்கிறது. குதிபாய்ந்தான் யாக்கன், இந்த மகன் அல்லாவிடத்தில் தந்தையை துன்புறுத்தியவன் என்று எழுதப்பட்டு விடுவார். சாதாரணமாக மற்றவர்களுக்கு முன்னால் ஒரு பிடவையை உதர்வதால் பாவமாகவும் இல்லை, சில பொழுது அது ஒழுக்கக்குறைவாக இருக்கலாம். ஆனால் மற்றவர்களிடம் பாவமாகாத விடயங்கள் கூட பெற்றோர்களுக்கு முன்னால் தாய்க்காப்பருக்கு முன்னால் செய்யப்படும் பொழுது பாவமாக இருக்கிறது. நாம் இதை துன்பமாக நினைப்பதே இல்லை, இதை கஷ்டம் கொடுப்பதாகவோ பாவமாகவோ தவறாகவோ நாம் எப்போதும் என்பது இல்லை. ஆனால் சொல்கிறார்கள், அல்லாவிடத்தில் அவன் ஆ தாயை தாப்பனை துன்புறுத்தியவன் என்று எழுதப்படுகிறார். பெற்றோர்களுடைய சத்தத்தை விடவும் ஒரு மகனுடைய சத்தம் உயர்ந்துவிடக் கூடாது. அதை சூழ்நிலை துன்பம் கொடுப்பதாக காண்கிறார்கள். அவர்களை ஒரு தடவை தாய் அழைக்கிற நேரத்தில் பதில் சொல்லிவிட்டு அவர்களை உணர்கிறார்கள், என்னுடைய சத்தம் உயர்ந்து விட்டது, தாயுடைய சத்தத்தை விடவும் என்னுடைய சத்தம் கூடிவிட்டது. இதனை போல் இரண்டு அடிமைகளை வாங்கி உரிமையை சொல்கிறேன், இந்த பாவம் மன்னிக்கப்பட்டு போகிறது. இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் தன்னுடைய தாயுடன் பேசும் பொழுது தெரியாதவர்கள் யாரும் கண்டால் இவருக்கு ஏதோ நோய் இருக்கிறது என்று யோசிப்பார்கள். அவ்வளவு தங்கி கஷ்டப்பட்டு தன்னுடைய சத்தத்தை குறைத்து தாழ்த்தி பேசுவார்கள், இவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறது, நோய் இருக்கிறது என்று நினைப்பார்கள். இவர்களெல்லாம் சிறுவர்கள் அல்ல, இவர்கள் சமூகத்திற்கு இமாம்களாக இருந்தவர்கள். இவர்களுடைய பேச்சை கேட்டு ஆயிரம் ஆயிரம் மாணவர்கள் மனிதர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட காலத்திலும் அவர்கள் பெற்றோர்களுக்கு முன்னால் இவ்வளவு பணிக்கு நடத்தினார்கள். இதன் உமர் ரபி அல்லா மனும் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய பெற்றோர்கள் அழுகிறார்களா, நீங்கள் அவர்களை துன்புறுத்தி உங்களுடைய வார்த்தையை கேட்டோ, உங்களுடைய பேச்சினாலோ அல்லது உங்களுடைய செயல்பாடுகளினாலோ அல்லது உங்களுடைய எந்த காரியத்தினாலேயோ உங்களுடைய பெற்றோர்கள் அழுவார்கள் என்றிருந்தால் நீங்கள் பெற்றோரை துன்புறுத்திய பாவத்தை செய்து. அலி ரதி அல்லாஹ் என்று சொல்கிறார்கள், தாயை தகப்பனை கவலைக்குள் யாராவது போட்டுவிட்டால் அவர்கள் பெற்றோர்களை துன்புறுத்தி விட்டார்கள், அவர்கள் திட்டத்தை செய்தவர்கள். அவர்கள் சொல்கிறார்கள், மகன் தன்னுடைய தாயையோ தகப்பனையோ ஓ பார்வையும் பார்க்கிறார், எதுவும் பேசவும் இல்லை, செயலால் எதுவும் செய்யவும் இல்லை, வெறும் ஒரு பார்வை மட்டும்தான், கோ பார்வையில் பார்க்கிறார். இவர் ஒருபொழுதும் தாய் தகப்பனுக்கு உபகாரம் செய்த ஒரு நல்ல மகனாக ஆக முடியாது, இதை என்ற அந்த பெற்றோருக்கு உபகாரம் செய்கிற நன்மையை செய்தவராக ஒரு நாளும் ஆகிவிட முடியாது. பெற்றோர்களுடன் கோபம் வருவது, எடுத்ததற்கெல்லாம் கோபம், முகத்தை பார்த்து பேச விரும்பவில்லை. இது மனிதனுடைய மூதேவித்தனத்துக்கு அடையாளம். அல்லாஹ்வுக்காக நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் பிறந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்காக அவர்களை பேச வைத்தார். அவர்களுடைய பேச்சில் இருந்த அந்த விடயங்களை குர்ஆன் சொல்கிறது. அதில் ஒன்றுதான் சொன்னார்கள், உபகாரம் செய்கிறவர்கள் அவர்கள் உதவிகளாக இருக்க மாட்டார்கள். எப்போது சட்டங்கள் போடக்கூடாது. நிறைய வீடுகள்ல மகன்மார்கள் படித்தவர்கள் நல்ல அறிவு உள்ளவர்கள், அவர்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறது, அவர்களுக்கு எந்த சட்டமும் இல்லை, பிள்ளைகள் சுதந்திரமாக இருக்கிறார்கள். தாய்க்கு தகப்பனுக்கு நிறைய சட்டம், அம்மா தாத்தா வீட்டுக்கு போகக்கூடாது, சாட்சி வீட்டுக்கு போகக்கூடாது, அந்த வீட்டிலிருந்து யார் நீங்க வரக்கூடாது. சட்டத்தை போடுவதற்கு நாம் யார்? இன்னும் அதிகாரத்தை வேண்டும் பெற்றவர்களுக்கு சட்டத்தை போடுவது. ஒரு பொழுதும் பெற்றோர்களையும் தாய் தகப்பனையும் அவர்களுடைய ரத்த உறவுகளையும் பிரித்துவிடக் கூடாது. நாம் பிரிக்கப்படும் பொழுது அவருடைய வருத்தம் தெரியும். குடும்பங்களில் தாய்க்கு ஒரே ஆசை தன்னுடைய ஒரே சகோதரியை பார்த்து வர வேண்டும். ஆனால் தடையாக இருக்கிறது நானா, சொந்த மகன் அப்படி எல்லாம் போகிறார். அவங்க செஞ்ச அநியாயத்துக்கு அந்த வீட்டை நீங்க நிற்க கூடாது, அவங்க இங்க வரவும் கூடாது, நீங்க சந்திக்கவும் கூடாது. இது எவ்வளவு வருத்தமானது, இது எவ்வளவு கடினமானது. இப்படிப்பட்ட குற்றங்கள் யாரும் மாட்டிட கூடாது. ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், யாராவது ஒரு பிள்ளை தன்னுடைய தாயையோ தகப்பனையோ பேச்சில் தோக்கடித்து விட்டார், பேசும் பொழுது தன்னுடைய திறமையால் தாயை தகப்பனை தோக்கடித்து விடுகிறார். பாப்பா சொல்றது பில, நான் சொல்றது சரி, உம்மா சொல்றது பில, நான் சொல்வது சரி என்று அவர்களை பேச்சு திறமையால் அவர்களை தோக்கடித்து விட்டார். அவர்கள் அல்லாஹ்வுடைய பெற்றோர்களை துன்புறுத்தியவர்களாக மாறினார்கள். அவர்கள் நமக்கு பேச்சை சொல்லித் தந்தவர்கள். நாம் மொழிகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்முடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் சிறு வயதில் நமக்கு எதுவும் புரிவதில்லை என்று தெரிந்தும் கூட நம்முடன் நிறைய பேசினார்கள். அதுதான் நம்மை பேச்சாளர்களாக மாற்றியது. அதுதான் நமக்கு நாவன்மையையும் திறமையையும் பேச்சு திறமையையும் தந்தது. அந்த நாவுகளாலேயே பெற்றோர்களை பதம் பார்த்து விடக் கூடாது. அவர்களுக்கு ஒன்று புரிவதில்லை என்று இப்பொழுது நாம் நினைத்தாலும் நாம் பேச வேண்டும். நமக்கு புரியாத காலத்தில் நிறைய பேசினார்கள். ஆகவே அவர்களுக்கு இப்பொழுது புரிவதில்லை, பரவாயில்லை, நாம் பக்கத்தில் இருந்து பேச வேண்டும். நிறைய வயோதிகர்கள் படுக்கையுடன் ஆகிவிட்டார்கள். அவர்களுக்கு எதுவுமே பேசிக் கொள்ள முடியாது, எதுவுமே சொல்லிக் கொள்ள முடியாத ஒரு நிலையில சின்ன குழந்தைகளை போல விலகினர்களாக படுக்கையில இருக்கிறார்கள். நிறைய சகோதரர்கள் நினைக்கிறார்கள், அவர்களுக்கு இப்பொழுது துப்புரவு பணிகளை மட்டும் செய்து மாற்ற வேண்டிய உறுப்புகளை மட்டும் மாற்றிவிட்டால் நாம் பெரிய கடனை செய்து விட்டோம். எல்லோரிடமும் சொல்கிறார்கள், நான் தான் வாப்பா பார்க்கிறேன், நான் செலவெல்லாம் பார்க்கறது இல்லை, நான் ஒரு ஆள் வச்சிருக்கிறேன், என்னுடைய மனைவிக்கு பிள்ளைகளுக்கு கூட அந்த வேலையை நான் கொடுக்கிறது இல்லை, இதையெல்லாம் பெரிதாக நினைக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அவர்களுடைய கடமைகளில் ஒரு சிறிய பகுதி மட்டும்தானது. அவர்களுக்கு பக்கத்திலே இருந்து நாம் பேச வேண்டும். அவர்கள் பதில் அளிக்காதது நமக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் ஓடக்கூடிய ஒரு ஆணை அவர்களுக்கு பக்கத்தில் இருந்து ஓடு, நோயாளிகளுக்கு ஓதி ஊத வேண்டிய நிறைய துஆக்கள் ஹதீஸ்ல சொல்லி தரப்பட்டிருக்கின்றன. நம்முடைய பெற்றோர்கள் படுக்கையில இருந்தால் அவர்களுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் அந்த துஆக்களை பக்கத்திலிருந்து ஊத வேண்டும். அவர்கள் விரும்புகிற மனிதர்களை அவர்களுக்கு அழைத்து வந்து காட்ட வேண்டும். அவர்களுக்கு மன ஆறுதலை கொடுக்கும். அது அவர்கள் நேசிக்கிற மனிதர்கள் வருவதை தடுத்து விடக்கூடாது, யாரும் வரக்கூடாது. இல்லை, அவர்கள் பக்கத்தில் வர வேண்டும். மரண நேரத்தில் இருந்தாலும் சரி, நல்ல மனிதர்கள் அன்புக்குரியவர்கள் பக்கத்தில் இருக்கும் பொழுது மரணம் வர வேண்டும். ஏனென்றால் அன்புக்குரியவர்கள் பக்கத்தில் இருந்தால் அவர்களுக்கு வரக்கூடிய அந்த சந்தோஷத்தில் இலகுவாக பரிமாவை சொல்லி விடுவார்கள். பேசிக் கொள்ள மாட்டார்கள், பதில் சொல்ல தெரியாது, இப்பொழுது எதுவும் விளங்குவதில்லை என்று நாம் நினைக்க கூடாது. கடைசி தருவாயில் மனிதன் எல்லாவற்றையும் கேட்கவும் விளங்கவும் ஆரம்பித்து விடுவான். பதில் சொல்ல முடியாது. முடியுமான வரைக்கும் நம்முடைய பெற்றோர்கள் மரணிக்கும் பொழுது கூட நாம் பக்கத்தில் இருக்க வேண்டும். நாம் அவர்களுக்கு கலிமாவை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த நேரத்தில் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து நமக்கு வரக்கூடிய கிடைக்கக்கூடிய துஆக்கள் இருக்கின்றன, கிடைத்தால் பெரும்பாசியா. அன்பான சகோதரர்களே, துன்புறுத்துவது என்றால் அவர்கள் எப்படி விளங்கி இருக்கிறார்கள் பாருங்கள். அலி இப்னு ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய தாய் தகப்பனுடன் உட்காருவார்கள், கூடவே சாப்பிட மாட்டார்கள். நீங்கள் அவர்கள் இருக்கும்போது சாப்பிடுவதில்லை சொன்னார்கள். நான் இந்த சாப்பாட்டு பீங்கானில் அவர்கள் விரும்புகிற ஏதாவது ஒரு துண்டு ஒரு கவலம் இருக்கலாம். அவர்களுக்கு முந்தி நான் அதை எடுத்து விட்டால் நான் அவர்களை துன்புறுத்தி விடுவேனோ என்ற பயம்தான் என்னை தடுக்கிறது. அதனால் நான் கூட இருக்கேன், நான் சாப்பிட மாட்டேன். பெற்றோர்களை துன்புறுத்துகிற மகன்மார்களோ மகள்மார்களோ அல்லது மற்றவர் எவரும் பெற்றோர்களை துன்புறுத்துகிறவர்கள் எப்பொழுதும் ஆபத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பிடி அவர்களுக்கு உலகத்தில் எப்பொழுதும் வரலாம். சில சில பாவங்களுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா மறுமையில் தண்டனை கொடுப்பதுடன் உலகத்திலேயே தண்டனை கொடுக்கிறார். அதுல ஒன்றுதான் இந்த பாவம். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், நீங்கள் கூட இருப்பதற்கு யாரையும் தெரிவு செய்வதாக இருந்தால், ஒரு மனைவியாக இருக்கலாம், ஒரு பார்ட்னராக இருக்கலாம், ஒரு நண்பர் கூட்டாளியாக இருக்கலாம், அல்லது ஒரு மருமகனாக இருக்கலாம், கூட இருப்பதற்கு நீங்கள் ஒருவரை தெரிவு செய்யும் பொழுது பெற்றோர்களை துன்புறுப்பவர்களாக இருந்தால் அவர்களை ஒரு நாளும் தெரிவு செய்ய வேண்டாம். உங்களுக்கு மருமகனாக வேண்டாம், உங்களுக்கு கூட்டாளியாக வேண்டாம், இந்த பார்ட்னர் வேண்டாம், அந்த மருமகன் வேண்டாம். எந்த நேரத்திலும் அவர்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை எப்பொழுதும் வரலாம். தன்னுடைய தாய்க்கு தகப்பனுக்கு நல்லவர்களாக நன்றி உள்ளவர்களாக நடக்காதவர்கள் உலகத்தில் வேறு எவருக்கும் நன்றி உள்ளவர்களாக நடப்பார்கள் என்று எதிர்பார்க்க கூடாது. அங்கேயே நன்றி இல்லை என்றால் அவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு செலவழித்தாலும் அவர்கள் உங்களுடன் எவ்வளவு நெருக்கமாக பழகினாலும் அவர்கள் உண்மையில் நன்றியுள்ளவர்களாக ஹக்குகளை நிறைவேற்றுவதற்காக எத்தனையோ நஃபிலான சுன்னத்தான அமல்களை கூட பிடிச்சொல்கிறது. பருந்துகள் தவிர்ந்த சுன்னத்தான நஃபிலான நாம் செய்யக்கூடிய நன்மைகளுக்காக செய்யக்கூடிய எத்தனையோ காரியங்களை பெற்றோர்களுக்காக இதை சொல்லக்கூடிய மாற்றம் எங்களுடைய நான் சொல்கிற இந்த விடயங்களை நாமும் யோசிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் வரவிருக்கிற பிள்ளைகளுக்கும் சிறு வயதிலிருந்து அவர்களுக்கு இந்த அடிப்படைகளை ஆழமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். சஹாபி வருகிறார்கள் தூரத்திலிருந்து பயணம் செய்து, யா ரசூலல்லாஹ் ஜித்து முபாயிஉக அலல் ஹிஜ்ரா, நான் வந்திருக்கிறேன் ஹிஜ்ரத் செய்வதற்காக, ஊரை விட்டு செய்து மதீனாவுக்கு நிரந்தரமாக வந்து தங்கிவிட வேண்டும், அதற்கு உங்களிடத்திலே உடன்படிக்கை செய்ய நான் வந்திருக்கிறேன். ஆனால் நான் வரும் பொழுது வீட்டில் என்னுடைய தாயும் தகப்பனும் அழுகிறார்கள், என்னுடைய திருவை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது, அழுகிறார்கள். உங்களுடைய பெற்றோர்களை அல வைத்தது போல அவர்களை சிரிப்பு. ஒவ்வொரு மகளுக்கும் தெரியும், நான் எதை செய்தால் என்னுடைய பெற்றோர் சிரிப்பார்கள், சந்தோஷப்படலாம், இதை செய்ய வேண்டும், அவர்களை ஒரு மனிதர் வந்தார், யார் அசூல் வந்தார், ஜிஹாதுக்காக என்னை அனுப்பிவிடுங்கள், நான் வந்திருக்கிறேன். அஹையுன் வாலிதா, உங்களுடைய பெற்றோர்கள் ஹயாத்துடன் இருக்கிறார்களா? ஆம் யா ரசூல் அல்லாஹ். பயணங்கள் செல்வதாக இருந்தாலும் சில பொருள் சட்டங்கள் இருக்கின்றன, யாருக்கு பெற்றோர்கள் உடைய எந்த பெற்றோர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மகனின் பக்கம் கடுமையான தேவை இருக்கிறதோ, அப்படி இருந்தால் அவர்கள் இப்படிப்பட்ட எந்த பயணத்துக்கும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். வேறு ஏற்பாடுகள் இருந்தால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட பயணங்களுக்கு அனுமதி இருக்கிறது. பெற்றோர்கள் யாருக்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் ஒன்றோ தூரத்திலே இருக்கிறோம் அல்லது அவர்கள் கவனிக்க வேண்டிய தேவையில இருக்கிறார்கள் என்றால், நமக்கு அந்த இடத்தில் இருந்து கொள்ள முடியவில்லை, நமக்கு வேறு வேறு பொறுப்புகள் இருக்கின்றன என்றால், தனக்கு என்ன சட்டம் என்பதை ஒவ்வொருவரும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய சஹாபி, அவர்களை கொண்டு ஆயிரம் ஆயிரம் மக்கள் பயனடைந்தார்கள், மக்களுக்கு ஹதீஸ்களை அறிவித்துக் கொண்டே இருந்தார்கள். ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் அவர்களால் தான் நமக்கு கிடைத்திருக்கிறார். அவர்களே தெரிவு செய்யலாம், இந்த தெரிவுக்கு பின்னால் இருக்கிற ரகசியம் அல்லாஹ் ஒருவன் அறிந்தவன். அவர்களுக்கு இருந்த தாய், அவர்களுடைய தாய் மட்டும்தான் ஹயாத்தோடு இருந்தார்கள். அந்த தாய்க்கு அவர்கள் செய்த மரியாதை, அவர்கள் இஸ்லாத்துக்குள்ள வருவதற்கும் அவர்கள் தான் காரணமா இருந்தார்கள். அந்த பெண்ணுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே சொல்லி துஆவை வாங்கி கொடுத்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, தன்னுடைய தாய் ஹயாத்தோடு இருக்கிற வரைக்கும் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல, ஹஜ்ஜுக்கு போகவில்லை என்ற ஆசை, எல்லோரும் போகிறார்கள் வருகிறார்கள். அங்கே போனால் எத்தனையோ மற்ற சகாபாக்களை சந்திக்கலாம், நிறைய பயனடையலாம், பயன் கொடுக்கலாம். இப்படி இருந்தும் கூட அவர்கள் தாய் ஹயாத்தோடு இருக்கிற வரைக்கும் ஹஜ்ஜுக்கு செல்ல, தாயுடைய மௌத்துக்கு பிறகுதான் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். தாய் தகப்பனை கவனிக்க வேண்டும் என்பதற்காக நிறைய சந்தர்ப்பங்களை இழந்தவர்கள் நம்மில் நிறைய பேர்கள் இருக்கலாம். எனக்கு ஒரு நல்ல தொழில் கிடைத்தது, ஆனால் நான் போகவில்லை, பாப்பாவை பார்க்கணும் என்பதற்காக. எனக்கு வெளிநாடு போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது, ஆனால் நான் போகவில்லை, என்னுடைய உமா சுமையை கொண்டிருக்கிறார்கள், அவர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக. இப்போது சொல்லக்கூடியவர்கள் நம்மில் நிறைய பேர்கள் இருக்கலாம். ஊருக்கு வெளியில் நல்ல இடம் இருக்கிறது, வீடு இருக்கிறது, ஆனாலும் நான் போகல்ல, என்னுடைய தகப்பனை பார்க்க வேண்டும், அவருடைய அவருக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக. எத்தனையோ சந்தர்ப்பங்களை இழந்தவர்கள் நம்ம நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் ஒய்சுல் கரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு பெரிய மனிதர், அவர்களை பற்றி ஹதீஸ்கள் எல்லாம் பேசியிருக்கிறது. அவர் இழந்ததை போல ஒரு பெரிய இழப்பை யாரும் இழந்திருக்க முடியாது. தன்னுடைய தாய்க்காக அப்படி என்ன இழந்தார் என்றால், அவர் சஹாபியாகிற பாக்கியத்தை இழந்தார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் இஸ்லாத்துக்குள்ள வந்து விட்டார்கள். யமனில் இருக்கிறார்கள், யமனுக்கும் மதீனாவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது. அங்கிருந்து மக்கள் வந்து போய்கொண்டே இருப்பார்கள். தனக்கு தெரிந்தவர்கள், குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஊர் மக்கள், எவ்வளவு பேர்கள் மதீனாவுக்கு போய் 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 அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து சஹாபியாக திரும்பி வருகிறார்கள். இவர்களுக்கு போக வேண்டும் என்ற ஆசை, அவர்கள் மீது உயிரையே வைத்திருந்தார்கள். ஆனாலும் தாய் சொல்றாங்க, மகன் தன்னுடைய தாயை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே அங்கேயே தங்கிவிட்டார்கள். இறுதியில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தும் வந்துவிடுகிறது. அவ்வளவு நேசம் வைத்திருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா நன்கு அறிந்தவன். அவன் யாருடைய நலவுகளையும் மறைய விடுவதில்லை. அவன் நன்றி உள்ளவன். அவன் சிறிய பெரிய அத்தனை காரியங்களையும் நன்கு அறிந்தவன். அவன் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து விட்டான். இங்கே முக்கியமான சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், மனிதர் அவருடைய பெயர் உவைஸ். அவர் பிற்காலத்தில் உங்களிடத்திலே வருவார். அவருடைய அடையாளங்கள் என்ன என்பதுதான் அந்த அடையாளங்களில் சொன்னார்கள். அவருக்கு தாய் மக்கள் இருக்கிறார்கள். அவர் அந்த தாயுடைய சிறுமத்திலே இருக்கிறார். ஒரு நாள் அவர் உங்களிடத்திலே வருவார். உங்களில் யாராவது அவரை சந்தித்தால் அவரிடத்தில் துவா செய்ய சொல்லி செய்ய சொல்லி அந்த துவாவை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். சுத்தி சதியலாமுடைய ஆட்சி காலம் மக்களையும் அவருக்கு வர கிடைக்கல. உமர் ரதி அல்லாஹ் அன்ஹுவுடைய ஆட்சி காலம் வந்தது. இப்பொழுது அங்கே யமன்ல இருந்து உதவி படைகள் வருகிறார்கள். ஒவ்வொரு கூட்டங்களும் வரும்பொழுதெல்லாம் ஹலீஃபா போய் விசாரிப்பார்கள், உங்களில் இறை சென்று யாரும் இருக்கிறீர்களா? கேட்டு 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 எப்படியோ வந்த ஒரு கூட்டத்தில் அவர்களை கண்டுபிடித்தார்கள். அவர்களிடத்தில் தனக்காக துஆ செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறார்கள். அந்த ஹதீஸையும் சொல்கிறார்கள். அந்த தாபிஈ உவைஸுல் கரணி அவர்கள் மறைத்து மறைத்து செய்கிற இந்த சிதமத்துகள், இந்த சேவைகள், இந்த பணிவு, இந்த பணி விடை, இந்த செலவுகள் எதையும் அல்லாஹ் தஆலா வீணாக்கி விடுவதில்லை. யாரெல்லாம் பெற்றோர்களுக்கு செலவழிக்கிற சந்தர்ப்பத்தை பெற்றிருக்கிறோமோ அந்த செலவுகளை பாக்கியமாக நினைக்க வேண்டும். அதை பாரமாக நினைக்க கூடாது. நானுக்கு அவ்வளவு வசதி இருக்குது, அவர் ஒண்ணுமே செய்யறதில்லை, நான் தான் எல்லாத்தையும் பார்க்கிறேன், போனது நான் தான், இன்னும் நான் தான். ஏன் அவர்களுக்கு வாப்பா இல்லையா? இந்த எண்ணம் நமக்கு வரக்கூடாது. நாம் நினைக்க வேண்டும், எனக்கு இது பாக்கியம். சயீத் ராமீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய சகோதரர் இருந்தார் உமர், அவர் நிறைவாகிவிட்டார். ஆனால் நான் என்றால் என்னுடைய தாயுடைய காலை உண்டாகிவிட்டேன். ஒரு நாள் கூட என்னுடைய சகோதரன் செய்யக்கூடிய அந்த அமலை பார்த்து நான் பொறாமைப்பட்டவில்லை. எனக்கு தெரியும், எனக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம் அதை விடவும் அவர் அவர் கொள்கிற கொள்கையை விடவும் பெரிய பாக்கியம் என்று பிடித்தான். அந்த நாம் நம்முடைய தந்தையுடைய தாயுடைய கால்களை பிடித்து ஊண்டுவதை, அவர்களுக்கு உதவி செய்வதை, அவர்களை கண்ணியப்படுத்துவதை நம்முடைய பிள்ளைகளும் பார்க்க வேண்டும். அவர்கள் படிக்க வேண்டும். இப்படித்தான் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் பார்த்து படிக்க வேண்டும். நாம் செலவழிப்பதை அவர்கள் பார்க்க வேண்டும். நமக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய பெற்றோர்கள் அவர்கள் சந்தோஷமாக இருக்கட்டும். எப்படி முற்படுத்துகிறோம் என்பதை அவர்களும் பார்க்க வேண்டும். பெற்றோர்களுக்கு செலவழிக்கிற செலவுகள் இன்ஷா அல்லாஹ் அது செலவுகள் அல்ல, அது வரவு, அது திரும்ப கிடைக்கும். அது செலவுகள் அல்ல, அதை நிச்சயமா அல்லாஹ் தஆலா இன்ஷா அல்லாஹ் உலகத்திலேயே திருப்பி தருவார். இரண்டு அமல்களுக்கு அல்லாஹ் தஆலா உலகத்திலேயே நற்கூலியை கொடுக்கிறார். அதை செய்பவர்கள் மூமின்களாக இருந்தாலும் சரி, ஈமான் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அதுல ஒன்றுதான் சீர்குருவான். நிறைய பேர்கள் நினைக்கிறார்கள் பெற்றோர்கள் என்றால் அவர்களுக்கு எந்த உணர்வும் இல்லை, அவர்களுக்கு கவலை வருவதில்லை, அவர்கள் அழுவதில்லை, அவர்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லை என்று அவர்களை ஒரு மரக்கட்டைகள் மாதிரி நினைக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அவர்களுக்கு உணர்வு இருக்கிறது, அவர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. நாம் ஒரு பிள்ளையிலே வளர்க்கிறோம், நமக்கு எவ்வளவு எதிர்பார்ப்புகள், அதே மாதிரியான எதிர்பார்ப்புகள் ஆசைகள் அவர்களுக்கு இருக்கின்றன. அவர்கள் அழுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள், எல்லா சந்தோஷம் கவலை எல்லாமே அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய தேவைகளை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் ஒரு நோயை சொன்னால், காலையில சொன்னாங்க தலைவலியாக இருக்கிறது, மாலையில ஏற்க மறந்து விடக்கூடாது, பாப்பா தலைவலி சொன்னது, காய்ச்சல் என்ற செய்தி கிடைக்கிறது, பாப்பாக்கு காய்ச்சல், அம்மாவுக்கு காய்ச்சல், மறந்து விடக்கூடாது. அந்த தினங்கள் இரண்டு மூணு நாலு தினங்கள் மறக்காமல் அவர்களை அல்லாஹ்வுத்தாலா எவ்வளவு தொடர்பு சாதனங்களை நமக்கு இலகுவாக தந்திருக்கிறார். எந்த விதமான பக்கமும் இல்லாமல் யார் யாரும் நோயோ அவர்களை தொடர்பு கொண்டு அடிக்கடி விசாரிக்க வேண்டும். இப்ப எப்படி இருக்கிறார்கள், மருந்து எடுத்தீங்களா, மருந்து குடிச்சீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, என்ன கறி செய்வீர்கள், எல்லாம் இருக்கிறதா, இன்றைக்கு யாரு வந்தாங்க, ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது பெண் பிள்ளைகள் மட்டுமல்ல, பெற்றோர்களுக்கு முன்னால் பெரியவர்களாகிய ஆண்களாகிய நாமும் பெண்களை போல அணிந்து அன்பா பேச யாருக்கு முன்னாலும் பணிய சொல்லவில்லை, ஆனால் பெற்றோர்களுக்கு முன்னால் பணியை சொல்லியிருக்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்க, நிறைய பெண்கள் தாயோட இறக்கமாக அன்பாக இருப்பார்கள், ஆனால் பாப்பாவை பிடிச்சார், பாப்பனை பிடிச்சார். பல பொழுது தாய்மார்களை உதவும் தகப்பன்மார்கள் நமக்கு நிறைய உபகாரம் நிறைய கருணையுள்ளவர்கள், அவர்களுடைய அவர்களுக்கு இருக்கிற அன்பை அவர்களுக்கு காட்டிக் கொள்ள தெரியாது. நிறைய பேர்களுக்கு வார்த்தைகளால் அந்த அன்பை வெளிப்படுத்திக் கொள்ள தெரியாது. நாமும் அப்படித்தான், நாமும் வயதை அடையும் பொழுது நமக்கு புரியும், நிறைய நினைக்கிறோம், வார்த்தைகளால் சொல்லிக் கொள்ள தெரியாது. அத தெரியாதவர்கள் அழுதுவிட்டால், தகப்பன் அழுதுவிட்டால் அன்பு தாங்க மாட்டார். ஒரே ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுடைய ஒரு வாலிபர் கிதாப் என்ற ஒரு வாலிபருடைய ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை உலமாக பதிவு செய்திருக்கிறார்கள். அவர் மதீனாவுக்கு வந்து சகாபாக்களை போய் உமர்வதி எல்லாரும் போய் சொல்கிறார்கள், தூர இடத்துக்கு என்னை அனுப்பிவிடுங்க, நான் போகிறேன். அன்மதியை பெற்றுவார், அவர் போனார், அவர்கள் விரும்பவில்லை. ஆனாலும் இவர் வற்புறுத்தி எப்படியோ கிஞ்சி அன்பதியை பெற்று வந்து அன்பதி தந்து விட்டார்கள் என்று சொல்ல அவர்களை தூரத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர் சென்றதுதான் அவருடைய தகப்பனுக்கு அந்த பிரிவை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அல்லது அழுது அழுது காலத்தை காட்ட ஆரம்பிக்கிறார். ஒன்னால் அவர் பார்க்கிறார், ஒரு சின்ன குருவி வாயில் ஏதோ ஒரு சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு மரத்தில், ஒரு நீச்ச மரத்தில் உள்ள தன்னுடைய குஞ்சுக்கு அது சாப்பாட்டை ஊட்டி விட்டு போகிறது. அவர்களையும் அவர் ஏசி படிக்கிறார், அவர்தான் என்னுடைய மகனை அனுப்பினார் என்பதற்காக அவர் ஏசி படிக்கிறார். பார்த்துக் கொண்டிருந்த ஒரு அவருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் அவரை அழைத்துக் கொண்டு வந்து அமீர் உமினேன் உமர் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மஜ்லிஸில் வைத்து இந்த பாடல்களை நீங்கள் இப்பொழுது படியுங்கள் என்று சொன்னார். நீண்ட காலம் போய்விட்டது, அவர் பார்வையை அவருடைய பார்வை கூட பலகீனப்பட்டு போயிருந்தது. அவருடைய கவிதைகளை படிக்கிறார் உமர் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார். இந்த கடிதம் கிடைத்தவுடன் கிலாப் உடனடியாக மதீனாவுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். அந்த காலத்தில் வேகமாக பயணம் செய்து வருவதற்கு பதியுடைய ஏற்பாடு இருந்தது. அந்த ஏற்பாட்டில் அவர்கள் வேகமாக அனுப்பி வைக்கப்படுகிறார். மதீனாவுக்கு வந்ததும் அவரை வீட்டுக்கு அனுப்பாமல் அவரை மறைத்து வைத்து அவரிடத்தில் விசாரணை நடத்தினார்கள். நீங்கள் அப்படி என்ன செய்தீர்கள் அவருக்கு? அவர் சில விஷயங்களை சொன்னார். அதில் ஒன்று சொன்னார், என்னுடைய தகப்பனுக்கு நான் ஒரு வித்தியாசமான முறையில் பால் கலந்து கொடுப்பேன், அதை அவர் விரும்பி குடிப்பார். அது எப்படி என்று கேட்டார்கள். சொன்னார்கள், நான் இரவிலேயே அவருக்குரிய ஆட்டை நான் ஒதுக்கி வைத்து விடுவேன், நீங்கள் அந்த பாலை குடித்து விடாமல் அதை தனியாக ஒதுக்கி வைத்து விடுவேன். காலையில் அதிகாலையில் எழுந்து போய் தாப்பன் எழும்புவதற்கு முன்னாலே நான் போய் அந்த பால்மடியில் புதிதான தண்ணீரை தெளிப்பேன். பால்மடி குளிர்ச்சி அடைந்ததும் அதை அப்படியே காய விடுவேன், தானாக காய்வதற்கு முன்னால் கொஞ்சம் பாலை கரப்பேன், மீண்டும் தண்ணீரை தெளிப்பேன், மீண்டும் விடுவேன், கொஞ்சம் பாலை கரப்பேன். இப்படி பாலை கலந்தால் அந்த பால் ருசியாக இதமாக இருக்கும் என்று தாப்பனுக்கு நாளையில் கொடுப்பேன். சரி என்று சொல்லி அவரை இருக்க சொல்லி பால் கலப்பதற்கான ஏற்பாட்டையும் செய்துவிட்டு தகப்பனை அழைத்து வர சொல்கிறார்கள். உமையா என்ற அவருடைய பெயர். இந்த தகப்பன் வருகிறார். வந்ததும் அவர்களை உட்கார வைத்து கேட்டார்கள், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது ஆசைகள் இருக்கின்றனவா? நிறைவேறாத ஆசைகள். அவர் சொன்னால் எதுவுமே இல்லை, சொல்லியாக வேண்டும் என்று சொன்னார். அவர் சொன்னார், எனக்கு வாழ்க்கையில் என்னுடைய கடைசி ஆசை ஒன்றே ஒன்றுதான், என்னுடைய மகன் கிலாவை மீண்டும் ஒரு தடவை நான் பார்த்து விட வேண்டும். அவருக்கு அவரை ஒரு தடவை நான் பார்த்து விட வேண்டும், அவரை அப்படியே பற்றி அணைத்து அவருடைய வாசத்தை முன்னால் நான் கடவை நுகர வேண்டும். சொன்னார்கள், அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், இந்த பாலை நீங்கள் குடித்தே ஆக வேண்டும். சத்தியம் செய்ததும் அவர் பாலை எடுத்து தன்னுடைய வாய்க்கு கொண்டு போகும் பொழுதே அழைப்பார்கள் கிலாவை. பாப்பாவும் மகனும் அப்படியே கட்டி அணைத்துக் கொள்கிற அந்த காட்சியை பார்த்து அவர்களால் கண்களை கட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை. அமீரு முக்மீனே அழுது விடுகிறார். சொன்னார்கள், கிலா இதற்கு பிறகும் உங்களுக்கு சுவர்க்கம் தேவையாக இருந்தால் இந்த பாப்பாவுக்கு நீங்கள் அவருடைய கடமைகளை செய்ய அங்கே தேடிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறார்கள். இதுதான் பெற்றோர்களுடைய அந்த அவர்களுடைய அன்பை கிடைத்தான். எத்தனையோ பெற்றோர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான். அவருக்கு இருந்த அதே உணர்வு அன்பு அவர்களுக்கு இருக்கிறது. நாம் நடந்துவிடக் கூடாது. நம்முடைய சிறுவர்கள் பெரியவர்களாக வரும் பொழுது அந்த அன்பு அந்த எதிர்பார்ப்பு எப்படியானது என்பதை நாமும் புரிந்து கொள்ளலாம். அவர்கள் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு காது கொண்டு கேட்க எத்தனையோ வயது போன பெற்றோர்கள் சின்ன சின்ன விஷயங்களை மனசுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவைப்படுவதெல்லாம் ஒரு காதுதான். யாராவது காது கொடுத்து கேட்கிறோம், அவர்கள் அவர்களுடைய விஷயங்களை சொல்ல வேண்டும். அன்பான சகோதரர்களே, அந்த காதுகள் நம்முடைய காதுகள் தான்.
நாம் பொறுமையுடன் கேட்க வேண்டும். எந்த பேச்சையும் இதையும் வீழ்த்தக்கூடாது. பாப்பா தெரியும் அதுதானே இதுதானே இல்ல, ஒரே விஷயத்தை 10-20 தடவைகள் சொன்னாலும் பரவாயில்லை, பொறுமையாக காது கொடுத்து அதை கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும். அதுல எவ்வளவு இன்பம் இருக்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் வயதுக்கு போய் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேச்சுக்களை பக்கத்தில் இருந்து கேட்கும் பொழுது அந்த இன்பத்தை இது பிற்படுத்துகிற விஷயம் அல்ல. அவர்களுக்கு எங்களுக்கு வாழ்க்கையில் எத்தனை நாள் இருக்கிறது என்பது யாருக்குமே தெரியாது. தாய் என்பவர் உறுதி மட்டும்தான். மகள் போனால் ஒரு மகள் கிடைக்கலாம், மனைவி போனால் மனைவியோருக்கு திருமணம் செய்து கொள்ளலாம், சகோதரிகள் உருவாகலாம் கிடைக்கலாம், எத்தனையோ நண்பர்கள் கிடைக்கலாம், ஆனால் தாய் என்பவர் உறுதி மட்டும்தான். உலகம் எல்லாம் அடைந்தாலும் இன்னொரு தாய் கிடைக்க மாட்டார். தகப்பன் என்பவர் ஒருத்தர் மட்டுமே மட்டும்தான். அவர் போய்விட்டால் நான்கு எத்தனையோ வயோதிபர்கள் நமக்கு தகப்பனாகத்தான் தெரிவிக்கொள்வார்கள். ஒவ்வொரு ஜனாதாவும் தகப்பனை நினைக்க வைத்து நம்மை அனவைக்கும். ஒவ்வொரு கதரும் தகப்பனுடைய மௌத்தை நமக்கு நினைக்க வைத்து தண்ணீரை கொட்ட வைக்கும். ஆனால் அவர் திரும்பியவர்கள் அன்பான சகோதரர்களே, கவனம் செலுத்துவோம். யார் யாருடைய பெற்றோர்கள் மரணித்து விட்டார்களோ அவர்களுக்காக நிறைய துவா செய்யும். அவர்கள் யாருடன் எல்லாம் அன்பாக சேர்ந்திருந்தார்களோ அவர்களுடன் நாம் சேர்ந்து இருக்க வேண்டும். அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களை நாம் போய் சந்திப்பது போல அவர்களுடைய பகுதிகளுக்கு போய் சலாம் சொல்லிவிட்டு தியாரம் செய்துவிட்டு வர வேண்டும். இது அவர்களுக்கு மரணத்துக்கு பின்னால் நாம் செய்கிற கடமைகள். அல்லாஹ்வுத்தாலாவும் எல்லோரையும் பெற்றோர்களுக்கு நல்லவர்களாக உபகாரிகளாக ஆக்கி வைப்பானாக. நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களை மன்னிப்பாயாக, மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.